நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
மருத்துவ சிகிச்சைக்காக நவ்ரு மற்றும் மனோஸ் தீவுகளிலிருந்து ஆஸ்திரேலியா அழைத்து வரப்பட்டு மெல்பர்ன் ஹோட்டலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அகதிகளில் 60 பேருக்கு மேல் விடுதலை செய்யப்பட்டுள்ள பின்னணியில் இவர்களில் சில தமிழ் அகதிகளும் அடங்குகின்றனர். கடல் கடந்த தடுப்பு மையங்களிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக ஆஸ்திரேலியா அழைத்து வரப்பட்ட இந்த அகதிகள் கடந்த 1 ஆண்டுக்கு மேல் மெல்பர்னில் உள்ள மந்த்ரா ஹோட்டலிலும் பின்னர் பார்க் ஹோட்டலிலும் தடுத்து வைக்கப்பட்டு கடந்த ஜனவரி இறுதி வாரத்தில் பிரிட்ஜிங் விசா வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். ஏற்கனவே மனோஸ் மற்றும் நவ்ரு தீவுகளில் தடுத்து வைக்கப்பட்டு பின் மெல்பர்ன் வந்த பின்னரும் ஹோட்டலில் தடுத்து வைக்கப்பட்ட இவர்களுக்கு தாம் விடுதலை செய்யப்படுகிறோம் என்ற செய்தி எத்தகைய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ரம்சி. 2013 புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா வந்த ரம்சி மனோஸ் தீவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் மருத்துவ சிகிச்சைக்காக மெல்பர்ன் அழைத்து வரப்பட்டு 1 வருடத்திற்கு மேல் ஹோட்டலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அண்மையில் விடுதலை செய்யப்பட்டார்.
அது என்ன எப்படி என்னங்க, அது வந்து எங்களாலே நம்ப முடியல. அவங்க இந்த 8 கடந்த 8 வருட காலங்கள்லயும் எங்களுக்கு இதுவரைக்கும் அந்த நான் அதாவது எங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் அவங்க சொல்றது அதுவரை அந்த நொடி வரைக்கும் எந்த விதமான ஒரு நல்ல செய்தியை எங்களுக்கு இதுவரைக்கும் அறிவித்ததில்லை. அது ஒன்றுதான், முதல் முதலா உங்களுக்கு நாளைக்கு விசா வந்திருக்கு, உங்களை ரிலீஸ் பண்ண போறோம்னு சொன்ன முதலாவது நல்ல செய்தி அது மட்டும்தான். இதுவரை காலத்திலும் 8 கடந்த 8 வருட காலங்கள்ல அந்த தருணம் வந்து மறக்க முடியாத தருணம். அந்த தருணத்தை எங்களாலேயே நம்ப முடியல, நம்ப முடியாம இருந்தோம். எல்லாரும் அடுத்த அதிர்ச்சியில உண்மையா சொல்றீங்களா என்ற கட்டத்தில இருந்தோம். அதே போல சொன்ன பிறகும் எல்லாரும் கூவடிச்சு கைதட்டி எல்லாம் சந்தோஷமா இருந்தோம். அன்று இரவு புள்ள அது நித்திரையே இல்லை. இப்ப எங்களை வெளியில விட்டாதான் அதுக்கு பிறகு நம்புறேன்ற மாதிரியும் அதுக்கு முதல் எங்களோட உறவினர்களுக்கு யாருக்குமே சொல்லாமலுக்கு வெளியில போனாதான் நம்புவினோம், வெளியில போய்த்து சொல்லுவோம்ன்ற அந்த ஒரு நொடியைத்தான் நாங்க எதிர்பார்த்து கொண்டு வந்தோம்.
இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டவர்களில் மற்றொருவர் பர்மா பின்னணி கொண்ட தமிழரான மனோ.
நான் வந்து 2013 ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். கிறிஸ்மஸ் ஐலண்டுக்கு பர்மால தான் வாழ்ந்தது, பர்மால தான் பிறந்து வளர்ந்தது. பர்மா விட்டு வந்தப்ப பர்மா தாய்லாந்து, தாய்லாந்துலேருந்து மலேசியா, மலேசியாலேருந்து இந்தோனேஷியா, இந்தோனேஷியாலேருந்து தான் போட்டேரி கிறிஸ்மஸ் ஐலண்டுக்கு வந்தது. அங்கே கிறிஸ்மஸ் ஐலாண்ட் 1 வாரம் இருந்தோம், அதை முடிஞ்சு நாடுக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே 7 வருஷம் இருந்தோம். திருப்பி அங்கேருந்து ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து எங்களை மெடிக்கலுக்கு மெடிபைக் வெளியில் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வந்தாங்க போன வருஷம் பிப்ரவரி மாதம். நான் வந்து எனக்கு வந்து இந்த கிட்னி வருத்தம் இருக்கு, கிட்னியில் கல் இருக்குது, அந்த அதுக்கு தான் எங்கள் நாடுலேருந்து இங்கே ஏற்றுனாங்க மெடிக்கலுக்கு. ஆனால் இங்கே எனக்கு 1 வருஷம் இருந்துட்டேன், மெடிக்கல் வசதி ஒன்றும் தரலை, வெயிட்டிங்லேயே போயிட்டே இருந்தேன். அப்போ இந்த ஹோட்டலில் கேமில் வச்சு அடிச்சிருந்தாங்க. போன வருஷம் டிசம்பர்லேயே இந்த பார்க் ஹோட்டலுக்கு திருப்பி மாற்றினாங்க. அங்கே 1 மாதம் இருந்தேன். இப்போ ஜனவரியில் இந்த வருஷம் ஜனவரி 20ஆம் தேதியில் விடுதலை கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் வெளியே வந்து நம்ப கூட முடியல என்னால் திருப்பி நான் கேமில் தான் இருக்கேன்னா. எனக்கா 8 வருஷம் காலம் நான் கேமிலே இருந்தேன்.
நீண்ட காலம் காத்திருந்து பெற்ற விடுதலை எனினும் இது நிரந்தரமானதொன்று அல்ல எனவும், தற்காலிக அடிப்படையிலேயே தாம் சமூகத்தில் வாழ அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், தமது வாழ்க்கை போராட்டம் ஒரு தொடர் கதை எனவும் சொல்கிறார் ரம்சி.
எங்களுக்கு இப்பொழுது தற்காலிகமாக 3 கிழமைக்கு எங்களுக்கு ஒரு தங்குமிட வசதிகளையும் மற்றது $180 காசு கையிலையும், பிறகு அடுத்த கிழமை $180 காசு பேங்க்லையும் போட்டிருக்கின்றார்கள். மெடிக்கல் கேர் எல்லாமே தந்திருக்கணும், மற்றது ஒர்க் பெர்மிட் தந்திருக்கணும், ஆனால் நாங்கள் படிக்க முடியாது. அடுத்து வந்து அவங்க வந்து 3 கிழமையில நாங்களே வேலை தேடி அல்லது அவங்க வேலை தேடி தர்றது நாங்கள் வேலைக்கு போய் கொண்டு அடுத்த ரூம் எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆரம்பத்தில் ஒரு டாக்டரை பார்க்க விடணும், டாக்டர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் இதே விஷயம்தான் அங்கேயும் நடந்தது. மெடிவேக்கில் வந்து நாங்கள் மெடிக்கலில் வந்த உடனே சொன்னவன் உங்களை டாக்டர் வந்து பார்த்தார். இப்போ இந்த வந்து ஸ்கேன் பண்ண எனக்கு தலையிலையும் கையிலையும் பீஸ் இருக்கு, ஸ்கேன் பண்ணிட்டு பீஸ் இருக்கு. இதே விஷயத்தை தான் நானும் சொல்கிறேன், பீஸ் இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை ரிமூவ் பண்ணுற குறிவாளி தான் கேட்டிருந்தேன். அதே செய்யல, இப்போவும் அதே தான் டாக்டரை மீட் பண்ண சொல்லி அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிக்கணும். அதே டாக்டர் தான், ஆனால் இந்த 3 கிழமைக்குள்ள ஃபுல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அவையப்பேன்னு சொல்லிடணும், 6 மாதத்துக்கு உங்களுக்குரிய மெடிக்கல் இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாகவே செய்து தருவோம்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அது எவ்வளோத்துக்கு சாத்தியப்படும் என்ன மாதிரின்ட்டு பிறகு காத்திருந்தான் பார்க்கணும். எட்டு வருஷத்துக்கு பிறகு எங்களை விட்டதால எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு வெளி நடப்புகள் எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த ஒரு குறுகிய காலம்ன்றது எங்களுக்கு அடுத்த குறுகிய மணியை தந்து அப்படி போக சொன்னது எங்களுக்கு பெரிய ஒரு இடைஞ்சலாக தான் இருக்குது. இரண்டா எதுவுமே தெரியாது எங்களுக்கு, எந்த பழக்கங்கள் எந்த சமுதாயத்தோட வாழையில எட்டு வருஷமாக நாங்கள் விலத்தி இருந்த நாங்கள் சமுதாயத்தை விட்டு எங்களுக்கு தெரியாது சமுதாயம் அப்படியான சிச்சுவேஷன்ல நடந்து கொண்டிருக்கண்டு குறுகிய காலத்துக்கு அப்படி ஒரு நிகழ்வை கொண்டு போறதுன்றது எங்களை வாழ்க்கை நடைமுறையை கொண்டு போறன்றது கொஞ்சம் கழிச்சல தான் இருக்கு. ஒன்றும் இல்லாதபடியே நாங்கள் இந்த விசா எங்களுக்கு அது விடுதலை வேணுமென்றாக்காண்டி இந்த விசாவை வேண்டியிருக்கிறோம். எட்டு வருஷத்துக்கு பிறகு இந்த விசாவால் எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை, ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கவும் இல்லாது, ஆக நாங்கள் வேலை மட்டும்தான் செய்யலாம். அதுவும் குறிப்பிட்ட எங்களுக்கு எந்த விதமான அனுபவம் இல்லாமல் எட்டு வருஷத்தில் உடனே வேலை செய்கிறோன்றதும் சாத்தியப்பட்டு வராது. நாங்கள் ஏதாவது படித்து ஒரு கோர்ஸை முடித்தா அதுக்கு ஒரு வேலையை தேடிக்கொள்ளலாம், ஆனால் அதுக்குரிய காலப்பகுதி தெரியாது. ஆறு மாதத்துக்குள்ள நீங்கள் திருப்ப என்ன மாதிரியான விசா தருவீங்களாண்டு அதுவும் எங்களுக்கு தெரியாது. தற்காலிகமா ஆறு மாதம் தான் சொல்லி இருக்காங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்கும் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்கு. எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று தந்தா நாங்கள் படிச்சு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை நாங்களே பெற்றுக்கொள்றதுக்கு சந்தர்ப்பமா இருக்கும். ஆனா படிக்கிறதுக்கு எந்த விதமான அளவுட்டும் இல்லை. இப்ப
பிரிட்ஜிங் விசாக்களுடன் சமூகத்தில் வாழ அனுமதிக்கப்பட்டிருக்கும் இவர்களுக்கு எத்தகைய உதவி தேவை? முதலில் மனோ,
அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து மூணு வாரத்துக்கு தான் உதவி தருவாங்க. அதுக்கு பிறகு நம்மளா நம்ம வேலை பார்த்து நம்மளா நம்ம வீடு எடுத்து நம்மளா நம்ம தங்கணும். எங்கள் விட்டப்ப வந்து எனக்கு 150 ரூபா தந்தாங்க. 150 ரூபா தந்து வெளியே விட்டாங்க. சில ஆளுங்க வேற வேற டீம் ஆளுங்க வந்து உதவி பண்ணுறாங்க, அந்த உதவிலாம் எனக்கு எட்டலை. நான் இப்போ வந்து ஒரு பேவட்டில் ஒரு வெள்ளக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கேன். எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நானே மற்றதை பார்த்துருவேன். இந்த நான் வந்து கார் மெக்கானிக்கு, எனக்கு கார் ஓட்ட தெரியும். ஆனால் இப்போ நான் அந்த கார் ஓட்டுற வேலையை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
அடுத்து ரம்சி,
எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ அதாவது எட்டு வருஷத்துக்கு பிறகு கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு சிட்டியில் கொண்டு வந்து விட்டால் எதுவுமே தெரியாது. பஸ் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறதுக்கோ அல்லது எங்கே போகிறதுண்டு, என்ன மாதிரி ட்ரெயின் எடுக்கிறது, என்ன மாதிரி கார் எடுக்க, என்ன மாதிரி டாக்ஸிக்கு காசு பே பண்ணுற, எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள் மூலமாக தான் எங்களுக்கு ஒரு உதவி வேணும், எல்லாத்தையுமே ஒரு கார் டீச் பண்ணணும். அது டீச் பண்ணுறதை விட அவங்கள எங்கள் கூட இருந்து அவங்களோட ஒரு ஏதாவது எங்களுக்கு தங்குமிட வசதிகளோ ஏதாவது எங்களுக்கு எல்லா எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லா அகதிகளுக்காகவும் இடவசதிகள் ஏதாவது ஒழுங்கு பண்ணி கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவங்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர சொல்லி தான் அந்த ஆஸ்திரேலியா மக்களை வேண்டி கேட்டுக்கொள்வேன்.
இதேவேளை ஹோட்டலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமக்கு உதவி புரிந்த அனைவருக்கும், குறிப்பாக தமது விடுதலைக்கும் விடுதலையின் பின்னர் அன்பான வரவேற்பு அளித்த அனைவருக்கும் தமது நன்றிகளை ரம்சியும் மனோவும் தெரிவித்தனர்.
எதுவுமே தெரியாம இருந்தோம், ஆனா நிறைய நான் எங்களுக்கு எதிர்பார்க்கல. ஆனா நிறைய இங்க இருக்கிற அதாவது அண்ணன்மார், தங்கச்சிமார், மற்றது அப்பாமார், அப்படி அம்மாமார் நிறைய பேர் எல்லாம் எங்களுக்காக உதவி செய்தாங்க. அவங்களே இடங்களை இப்படி இருக்குது இந்த மாதிரி, அதாவது நல்ல இடங்களை கொண்டு போய் இப்படியான இடங்களுக்கு அடுத்து அவங்கள வீடுகளுக்கு கூட்டி கொண்டு போய் எங்களுக்காக விருந்து உபசாரங்கள் எல்லாம் செய்திருந்தாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து வந்து நாங்க அந்த தடுப்பு காவல்ல இருக்கும் பட்சத்துல வெளியில நின்று போராடி அவர்கள் மூலமான ஒரு விடுதலை தான் நாங்கள் கிடைச்சதா எதிர்பார்க்குறோம். அவங்களுக்கு வார்த்தைகளால் நன்றி என்று சொல்ல முடியாது, சொன்னாலும் அதுக்காக அது வந்து போதாது. ஒரு எங்கள் அவங்கள் இல்லாட்டி நாங்கள் இப்போ வெளியில் இருந்திருக்க மாட்டோம். அப்படி அவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி.
வெளியே இப்போ எங்களுக்கு நன்றி சொல்லணும்னாக்கா ஆஸ்திரேலியா இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும்னா அதை வந்து மறக்க முடியாத ஒரு நன்றி.
இது ஒரு புறம் இருக்க, மருத்துவ சிகிச்சைக்காக நவுரு மற்றும் மனோஸ் தீவிலிருந்து ஆஸ்திரேலியா அழைத்து வரப்பட்ட அகதிகளில் மற்றொரு தொகுதியினர் பிரிஸ்பனில் உள்ள ஹோட்டலில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.